அதிகாரம் 36. யூகிக்கும் அறிவில் இருக்கும் ஆபத்து. அறிவை தேடி திரிந்து அறிவியலை பரிசோதிப்பதில் வருகிற மாபெரும் தீங்குகளில் ஒன்று, மனிதனுடைய பகுத்தறிவை அதனுடைய உண்மையான மதிப்பிற்கும் அதன் முறையான எல்லைக்கும் மேலாக உயர்த்தும் மனநிலைதான். அறிவியலை குறித்து தனக்கிருக்கிற குறைவுள்ள அறிவை வைத்து அநேகர் சிருஷ்டிகரையும் அவருடைய கிரியைகளையும் நியாயம் தீர்க்க முயலுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய இயல்பையும் பண்புகளையும் தனிச்சிறப்புகளையும் முடிவு செய்து நித்தியமானவரை குறித்து யூகிக்கும் தத்துவங்களில் திளைக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறவர்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் அடியெடுத்து வைக்கிறார்கள். அவர்களுடைய ஆராய்ச்சி எந்த மதிப்புள்ள பலனையும் கொடுக்காது. ஆத்தும அழிவின் பேரிலேயே இந்த ஆராய்ச்சியை தொடர முடியும். தேவன் தங்களுக்கு மறுத்திருந்த அறிவை குறித்த ஆசியில் திளைத்ததினாலேயே நமது முதல் பெற்றோர் பாவத்திற்குள் நடத்தப்பட்டனர். இந்த அறிவை பெற தேடியதால் பெற்றிருக்கத்தக்க மதிப்புள்ள அனைத்தையும் அவர்கள் இழந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட மரத்தை ஒருபோதும் தொடாமல் இருந்திருப்பார்களெனில் தேவன் அவர்களுக்கு அறிவை, பாவத்தின் சாபம் இல்லாதிருந்த அவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவை கொடுத்திருப்பார். சோதனைக்காரனுக்கு செவி கொடுத்ததில் அவர்கள் பெற்றதெல்லாம் பாவத்தோடும் அதன் விளைவுகளோடும் பெற்ற அறிமுகங்களே. அவர்களின் கீழ்ப்படியாமையால் மனுக்குலம் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டது, பூமி பரலோகிலிருந்து பிரிக்கப்பட்டது. இந்த பாடம் நமக்கானது. சாத்தான் நம்முடைய முதல் பெற்றோரை நடத்தி சென்ற அதே களம்தான் இன்றைக்கு மனிதர்களை அவன் வசீகரிக்கிற களம். உலகத்தை அவன் இன்பமான கதைகளால் மூழ்கடிக்கிறான். தன்னுடைய தலைமையில் இருக்கும் ஒவ்வொரு திட்டத்திலும் தேவனை குறித்து யூகிக்க அவன் மனிதரை சோதிக்கிறான். இவ்விதம் இரட்சிப்பிற்கு ஏதுவான தேவனை குறித்த அறிவை பெறுவதிலிருந்து அவர்களை அவன் தடுக்கிறான். கடவுள் அனைத்திலும் இருக்கிறார் என்கிற தத்துவங்கள், தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் இருக்கிற விசுவாசத்தை வலுவற்றதாக்க கீழ் அறுக்கிறதான ஆவிக்குரிய போதனைகள் எங்கும் உள்ள கல்வி நிறுவனங்களிலும் சபைகளிலும் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. இயற்கை அனைத்தின் மேலும் ஊடுருவி செல்கிற ஒரு சக்திதான் தேவன் என்கிற தத்துவம் வேதவாக்கியங்களை நம்புவதாக சொல்லுகிற அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எவ்வளவு அழகாக உடுத்தப்படினும் இந்த தத்துவம் மிகவும் ஆபத்தான ஒரு வஞ்சனை. அது தேவனை தவறாக எடுத்து காட்டி அவருடைய மேன்மைக்கும் மகத்துவத்திற்கும் அவமதிப்பாயிருக்கிறது. இது மனிதனை தவறாக நடத்துவது மாத்திரமல்ல, அவனுடைய தரத்தையும் நிச்சயமாக குறைக்கும். அதன் கூறு இருளும் அதன் வட்டம் உணர்ச்சிகளின் திளைப்புமாயிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்வதன் விளைவு தேவனிடமிருந்து பிரிவே. விழுந்து போன மனித இயல்பிற்கு அது அழிவானதே. பாவத்தினால் நம்முடைய நிலைமை இயற்கைக்கு மாறுபட்டிருக்கிறது. அதை மீண்டும் அதன் நிலைக்கு கொண்டு வரும் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். இல்லாத போது அதற்கு மதிப்பு இருக்காது. மனித இருதயங்களிலிருந்து தீமையின் பிடிப்பை உடைக்கக்கூடிய வல்லமை ஒன்று மாத்திரமே உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற தேவனுடைய வல்லமையே. சிலுவையில் அறையப்பட்ட அவரின் இரத்தத்தினாலேயே பாவத்திலிருந்து கழுவப்பட முடியும். அவருடைய கிருபை மாத்திரமே நம்முடைய நெறி தவறிய இயல்பின் போக்குகளை எதிர்க்கவும் அடக்கவும் நம்மை தகுதிப்படுத்த முடியும். தேவனை குறித்த ஆன்மீக தத்துவங்கள் அவருடைய கிருபையை பயனற்றதாக்குகின்றன. தேவன் இயற்கை அனைத்தின் மேலும் ஊடுருவி இருக்கிற ஒரு சக்திதான் என்றால் அவர் அனைத்து மனிதரிலும் வாசம் செய்கிறார். இப்படி இருக்க பரிசுத்தத்தை அடைய மனிதன் அவனுள் இருக்கிற அந்த வல்லமையை மேம்படுத்த மாத்திரமே செய்ய வேண்டும். இத்தகைய தத்துவங்கள் அதன் எண்ண ஓட்டத்தின் முடிவு வரை பின்பற்றப்படுமெனில் கிறிஸ்தவத்தின் முழு நிர்வாகத்தையும் அடித்து செல்லும். பாவ நிவர்த்திக்கான அவசியத்தை அப்புறப்படுத்தி மனிதனை தன்னுடைய சொந்த இரட்சகனாக்குகிறது இது. தேவனை குறித்த இந்த தத்துவங்கள் அவருடைய வார்த்தையை பயனற்றதாக்க அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வேதாகமம் முழுவதையும் கட்டுக்கதை என்று முடிவாக பார்க்கும்படி நடத்தப்படும் பேராபத்தில் இருக்கிறார்கள். நல்லொழுக்கம் தீமையை காட்டிலும் மேன்மை என்று அவர்கள் கருதலாம். தேவனை அவருக்குரிய ஆட்சி செய்யும் இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதில் மனித வல்லமையை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். தேவன் இல்லாத போது அந்த வல்லமை மதிப்பற்றதாய் இருக்கிறது. உதவியில்லாத மனித சித்தம் தீமையை எதிர்க்கவும் வெற்றி கொள்ளவும் மெய்யான வல்லமை அற்றதாய் இருக்கிறது. ஆத்மாவின் பாதுகாப்புகள் உடைந்து போகின்றன. மனிதனுக்கு பாவத்திற்கு எதிரான எந்த தடையும் இல்லாது போகிறது. தேவனுடைய வார்த்தை மற்றும் அவருடைய ஆவியின் கட்டுப்பாடுகள் நிராகரிக்கப்படும் போது ஒருவன் எந்த ஆழத்திற்குள் மூழ்குவான் என்பது தெரியாது. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். துன்மார்க்கனே அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 30:5-6, 5:22. தெய்வீக இரகசியங்களை குறித்த ஆராய்ச்சி. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். உபாகமம் 29:29. தேவன் தம்முடைய வார்த்தையில் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருப்பவைகள் நம் ஆராய்ச்சிக்கானவை. இவைகளை புரிந்து கொள்ள நாம் நாடலாம், ஆனால் இதற்கு மேல் நாம் ஊடுருவக்கூடாது. தேவனுடைய இயல்பை குறித்த யூகங்களால் மிக உயர்ந்த அறிவும் கூட சோர்வடையும் அளவு தன்னை சிரமப்படுத்தலாம். ஆனாலும் அந்த முயற்சி பலனற்றதே. இந்த சிக்கல் தீர்க்கப்படும்படி நம்மிடம் கொடுக்கப்படவில்லை. எந்த மனித மனதாலும் தேவனை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய இயல்பை குறித்த யூகத்திலும் ஒருவரும் நுழையக்கூடாது. இங்கே மௌனமே சிறந்த மொழி. சர்வ ஞானமுள்ள அவர் விவாதத்திற்கும் மேலானவர். இரட்சிப்பின் திட்டம் வகுக்கப்பட்ட போது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையேயான ஆலோசனைகளில் பங்கெடுக்க தூதர்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. உன்னதமானவரின் இரகசியங்களுக்குள் மனிதன் நுழையக்கூடாது. நாம் சிறு குழந்தைகளைப் போல தேவனை குறித்து அறிவில்லாது இருக்கிறோம். எனினும் சிறு குழந்தைகளைப் போல அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படியலாம். அவருடைய இயல்பையும் அவருடைய தனி சிறப்பையும் குறித்து யூகிப்பதற்கு பதிலாக அவர் பேசியிருக்கிற வார்த்தைகளுக்கு நாம் கவனம் கொடுப்போமாக. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானப்பரியந்த முயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கலும் அகலமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது, அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும், அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிற்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகர் அல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார். அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு 11:7-9, 28:12-28. பூமியின் பள்ளங்களில் தேடி பார்க்கிறதிலோ அல்லது தேவனை குறித்து இரகசியங்களுக்குள் வீணாக ஊடுருவ முயற்சிப்பதிலோ ஞானம் காணப்படுவதில்லை. மாறாக கொடுப்பதற்கு அவர் பிரியப்பட்டிருந்த வெளிப்பாடுகளை தாழ்மையோடு பெற்றுக்கொள்வதிலும் அவருடைய சித்தத்திற்கு இசைவாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதிலும் அது இருக்கிறது. இயற்கையில் வெளிப்பட்டிருக்கும் யெகோவாவின் இரகசியங்களை மிக அதிக அறிவுள்ள மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. மிகவும் புகழ்பெற்ற அறிவாளியாலும் பதில் கொடுக்க முடியாத அநேக கேள்விகளை தெய்வீக ஏவுதல் கேட்கிறது. நாம் பதில் சொல்ல வேண்டுமென்று அவைகள் கேட்கப்படவில்லை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவைகளில் நிலையற்ற மனிதனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்கள் இருப்பதால் தேவனுடைய இரகசியங்களின் ஆழத்திற்கு நம் கவனத்தை அழைக்கவும் நம்முடைய ஞானம் வரையறுக்கப்பட்டது என்பதை போதிக்கவுமே கேட்கப்பட்டிருக்கின்றன. தேவன் தம்மை வெளிக்காட்ட உபயோகிக்கும் எல்லையற்ற வல்லமையை புரிந்து கொள்ள முடியாததால் இல்லைவாதிகள் தேவனை விசுவாசிக்க மறுக்கிறார்கள். வரையறுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு திறக்கப்பட்டிருக்கிறவைகளைப் போலவே அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தாதவைகளிலிருந்தும் தேவனை நாம் அங்கீகரிக்க வேண்டும். தெய்வீக வெளிப்பாட்டிலும் இயற்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை அழைக்கிற இரகசியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது அவ்விதமே இருக்க வேண்டும். நாம் தேடிக்கொண்டே இருக்கலாம், விசாரித்து கொண்டே இருக்கலாம், கற்றுக்கொண்டே இருக்கலாம் என்ற போதும் அதற்கும் அப்பால் முடிவற்றது இருக்கிறது. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலா கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துவர் யார்? கர்த்தருடைய ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது, அதிலுள்ள மிருக ஜீவன்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திவாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன்? பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஏசாயா 40:12-28. பரிசுத்த ஆவியினால் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விவரிப்புகளிலிருந்து நம் தேவனுடைய மேன்மையை நாம் கற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். ஏசாயா 6:1-7. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. எரேமியா 10:6-7, சங்கீதம் 139:1-6. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. சங்கீதம் 147:5. மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 5:21. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தானியேல் 2:22. உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்போஸ்தலர் 15:18, ரோமர் 11:34-36. நித்தியமும் அழிவில்லாமையும் அதிரிசனமுள்ள ராஜனுமாய், ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. 1 தீமோத்தேயு 1:17-16. அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது! அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றித் தெரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியைப் போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ? அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்து நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. யோபு 13:11-12. யோபு 25:3-37, 5-24. சங்கீதம் 113:5-6. நாகம் 1:3. சங்கீதம் 145:3-21. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அதிகம் அதிகமாக கற்றுக்கொள்ளும் போது அவர் முன்பாக நாம் பயந்து நடுங்குவோம். முற்காலங்களில் புனிதமானது என்று தேவன் அறிவித்திருந்த காரியங்களை சாதாரணமாக்க துணிந்த மனிதரின் முடிவிலிருந்து இந்நாளின் மனிதர்கள் எச்சரிப்பை எடுத்துக் கொள்ளட்டும். பெலிஸ்தருடைய தேசத்திலிருந்து திரும்பி வந்த கர்த்தருடைய பெட்டியை இஸ்ரவேலர் திறக்க துணிந்த போது அவர்களுடைய பயபக்தி இல்லாத தைரியம் பயங்கரமாக தண்டிக்கப்பட்டது. மீண்டும் ஊசாவின் மேல் விழுந்த நியாயத்தீர்ப்பை கவனியுங்கள். தாவீதின் அரசாட்சியில் கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட போது அதை நிலைப்படுத்த ஊசா தன் கையை நீட்டினான். தேவனுடைய சமூகத்திற்கு அடையாளமாய் இருந்ததை தொட துணிந்ததில் அவன் உடனடி மரணத்தினால் அடிக்கப்பட்டான். எரியும் முச்செடியில் தேவனுடைய சமூகத்தை உணராதிருந்த மோசே அந்த ஆச்சரியமான காட்சியை காணும்படி திரும்பின போது அவனுக்கு, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். யாத்திராகமும் 3:5-6. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதன் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நான் உன்னோட இருந்து நீர் போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆதியாகமம் 28:10-17. தேவன் தங்கும் இடமாக பூமியிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த வனாந்திர ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் ஒரு அறை அவருடைய சமூகத்திற்கு பரிசுத்தமாயிருந்தது. அதன் நுழைவாயிலில் இருந்த கேரூபின்கள் நெய்யப்பட்டிருந்த திரைச்சீலை ஒருவனுடைய கரத்தை தவிர மற்ற எவராலும் உயர்த்தப்படக்கூடாதிருந்தது. அந்த திரைச்சீலையை உயர்த்துவதும் அழைக்கப்படாத மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பரிசுத்த இரகசியத்திற்குள் நுழைவதும் மரணமாயிருந்தது. ஏனெனில் கிருபாசனத்திற்கு மேலாக பரிசுத்தமானவரின் மகிமை, எந்த மனிதனும் பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாத மகிமை தங்கியிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருந்த வருடத்தின் அந்த ஒரு நாளில் தூபவர்க்கத்தின் மேகங்கள் மகிமையை தன் பார்வையிலிருந்து மறைத்திருக்க பிரதான ஆசாரியன் நடுக்கத்தோடு தேவனுடைய சமூகத்திற்குள் நுழைந்தான். ஆலயத்தின் பிரகாரம் முழுவதிலும் அனைத்து சத்தங்களும் அமைதியாக்கப்பட்டிருந்தன. எந்த ஆசாரியனும் பீடங்களில் ஊழியம் செய்திருக்கவில்லை. ஆராதனை செய்த கூட்டம் முழுவதும் அமைதியான பயபக்தியிலே பணிந்து தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடியது. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபின்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதி தருகிறது. கர்த்தர் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களையெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஆபகூக் 2:20, சங்கீதம் 99:1-3, 11:4, 102:19, 33:14-15:8. மனிதன் தேடுவதினால் தேவனை கண்டடைய மாட்டான். அவருடைய மகிமையை மறைத்திருக்கிற திரைச்சீலையை துணிகரமான கரத்தினால் உயர்த்த எவரும் முயற்சிக்க வேண்டாம். அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். 11:33. அங்கே அவருடைய வல்லமை மறைந்திருக்கிறது என்பது அவருடைய இரக்கத்தின் சான்றாயிருக்கிறது. ஏனெனில் தெய்வீக சமூகத்தை மறைத்திருக்கிற திரைச்சீலையை உயர்த்துவது மரணமே. வல்லமையுள்ளவர் வாசம் செய்து கிரியை செய்கிற இரகசியத்திற்குள் அழியக்கூடிய எந்த மனமும் நுழைய முடியாது. தம்மை குறித்து வெளிப்படுத்த தகுதியானதென்று அவர் பார்க்கிறதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தம்மை காட்டிலும் உயர்ந்த அதிகாரத்தை அறிவு ஒப்புக்கொள்ள வேண்டும். மாபெரும் இருக்கிறவராகவே இருக்கிறவருக்கு இருதயமும் அறிவும் பணிய வேண்டும். ஆமேன்.